திருவள்ளியாளர் புராணம் ரொம்ப அருமை. சங்கப்பலகை கொடுத்த படலம் என்ற ஒரு அருமையான படலம். சங்கப்பலகை கொடுத்த படலம் என்று இப்ப நம்ம வந்திருப்பது திருவள்ளியாளர் புராணத்தில் மூன்றாவது பகுதி. முதல் பகுதி மதுரை காண்டம், அடுத்தது கூடர் காண்டம், அடுத்தது திருவாலவாய் காண்டம் என்று அது பிரித்து கொண்டார். ஏன்னா மதுரைக்கு இருக்கிற பெயர் மூன்று, மதுரை, கூடல், ஆலவாய் என்பது. அதெல்லாம் அந்த ஆசிரியர் எடுத்துக்கொண்டும் போது முதல் ஒரு ஒரு 15-16 திருவிளையாடலை மதுரை காண்டம் என்றும், அடுத்தது கூடல் காண்டம் என்றும், அடுத்த திருவாலவாய் காண்டம் என்றும் வச்சார். வச்சதுல ஒரு உத்தி, உத்தி இதெல்லாம் புராணத்தில் இருப்பதனால இந்த உத்திங்கிறத சொல்ல மாட்டான். இதுவும் பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி இந்த பிஹெச்டி பையன்லாம் இப்படி ஒரு இலக்கிய உத்தி. ஆமா, இது இலக்கிய உத்தி இல்லாம மத்திய இலக்கிய உத்தி என்ன? இந்த மதுரை காண்டம்னு வைத்ததெல்லாம் முதல் இதுல எப்படி மதுரை என்று பெயர் வந்தது அதுக்கு என்பதை சொல்லி அதை மதுரை காண்டமாக வைத்தார். இந்த மாதிரி மதுரைக்கு எப்படி கூடல் என்று பெயர் வந்தது என்பதை அந்த கூடல் காண்டத்தில் அதை சொல்லி அது கூடர் காண்டம் ஆக்கினார். இதே ஊரு தான்ப்பா திரு ஆலவாய் என்று பெயர்னர். அது எப்படி திரு ஆலவாயின் வந்தது என்பதை சொல்லி திருவாலவாய் காண்டம் வைத்தார். ஆகவே இப்ப மதுரை காண்டம் அப்படின்னா மதுரைக்கு மூன்று பெயர் இருந்தது. ஆம், எதனால்? திருவிளையாடல் புராணத்தில் காண்க. அப்ப மதுரை காண்டம் என்று ஒன்று தொடங்கும் பொழுதே மதுரை என்பது ஏன் பெயர் வந்தது? கூடர் காண்டம் என்று ஒன்று தொடங்குகின்ற பொழுதே கூடல் என்ற பெயர் எப்படி வந்தது? ஆலவாய் காண்டம் என்று வருகின்ற பொழுதே ஆலவாய் என்ற பெயர் எப்படி சொன்ன பாருங்க. எந்த ஒன்றும் கேட்பவருக்கு மயக்கம் இல்லாமல் இருக்கணும், தெளிவா இருக்கணும். நல்ல தெளிவாக பேசுக, தெளிவாக எழுதுக, புரியும்படியாக சொல்லுக, சுருக்கமாக சொல்லுக என்பதற்குத்தான் இலக்கணம் இலக்கியம் எல்லாம் அமைந்தன. இல்ல நீ பட திருவாலக பேர் வச்சுட்டு என்ன இது என்னங்க, முதல்ல மதுரை காண்டங்கிறாரு, கூடல் காண்டங்கிறாரு, திருவாலவாய் என்ன, அதானுங்க எனக்கு வழங்கலன்னா இதான் திருவிழா பண்ணுமா? மதுரை காண்டம் என்று நுழைவதற்கு முன்னமேயே மதுரை என்ற பெயர் இதனால் வந்தது. கூடர் காண்டம் என்று பெயரிப்பதற்கு முன்னுமேயே கூடல் எப்படி பெயர் அப்படி வச்சார். ஆகவே ஆலவாய் காண்டத்தில் நம்ம இப்ப வந்து சுந்தர பேரம்பு இதை படலம் படித்து இப்ப மூணாவது வரலாறு பார்க்கணும். அது என்னன்னா சங்கப்பலகை கொடுத்த படலம் என்ன. இது ஒரு மாதிரியான சில கருத்தை கொண்டிருப்பது. அறிஞர் உலகத்திலையும் இதை பற்றி கருதி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இவர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமே தான் நம்ம மேலே போகணும். அது மேலே சொல்றதுக்கு முன்னே அல்லவா, அதனால சரி. இப்பொழுது இதோ முதல்ல ஆரம்பிக்கிறார். வேடுருவாகி மேரு வில்லி இதன் நாம கோல் எய்தி ஆடமராடி தென்னன் ஆடு பகை துறந்த வண்ணம் பாடியனம். பாண்டியனுக்காக அவனுடைய படை கொஞ்சம் சோர்வடைந்திருந்ததுனால இவரே சென்று ஒரு அம்பை எடுத்து அதற்கு தம்முடைய பெயரை குறித்து சுந்தர பேரம்பு என்று அதை குறித்து அதை எடுத்து செலுத்தி இவனுடைய பகைவனை அடித்தார். எனவே சுந்தர பேரம்பு எய்த வரலாறு என்பதை இதுவரைக்கும் சொன்னேன். சரி, இப்போ இனி சங்கத்தார்க்கு பலகை தந்து அவரோடொப்ப கூடி. சங்கத்தாருக்கு, சங்கம்னா எந்த சங்கம், வணிகர் சங்கமா, புலவர் சங்கம் இது. அதனால சங்கத்தார்க்கு பலகை தந்து அவரோடு ஒப்ப கூடி. அந்த புலவருக்கு புலவராகவே இருந்து கூடினாராம் சுக்கநாதர். அப்ப இவர் ஒரு புலவர். ஆமாண்ணா அதனால கூடி. அப்ப பெருமானும் அந்த சங்க புலவர்களில் ஒருவராக கூடி முத்தமிழின் செல்வம் விளக்கிய கொள்கை சொல்வாம். தமிழ்னா என்னங்கிறத விளக்கினது சொன்னார்னு சொல்றேன். அப்ப முத்தமிழின் செல்வம், தமிழின் செல்வம், தமிழ் செல்வம் எப்படி இருக்கு? மூன்று வகையில் வேலை செய்கிறது. அனாசின் நான்கு வகையில். எங்க தமிழ், எங்க தமிழ் பையங்கிட்ட சொல்றது நம்ம தமிழ், எங்க புத்தி இன்னும் போகல பாத்தீங்களா, எங்கள் தமிழ்னு சொல்றது. ஏன்னா இந்த முண்டம் படிச்சாதான் அது வரைக்கும் நான் அப்ப படித்த பிறகு நம்ம தமிழ்னு சொல்லுவோம். அது வரைக்கும் எங்கள் தமிழ், எங்கள் திருக்குறள் என்றுதான் சொல்றது. என்னையா எங்களை அப்படி விட்டுட்டு சொல்றீங்க என்னது? 1330 படி நம் திருக்குறள்னு சொல்லுவோம். அது வரைக்கும் எங்கள் திருக்குறள் தான் வேடிக்கையா. அதனால நம்முடைய அந்த முத்தமிழ் என்பதற்கு தமிழ் என்பது என்னன்னு கேட்டா அந்த மூன்று விதமானது என்னது, ஒன்று இயல், இன்னொன்று இசை, இன்னொன்று நாடகம். பண்பாட்டில் எப்படி சிறந்திருந்தா பார்த்தீங்களா தமிழர், இயல் அப்படின்னா இலக்கணம் எல்லாம், இசை அதை சுவைத்து அதை அருந்துவதற்கு, நாடகம் தன்னை மெய்மறந்து போத மெய்மறந்து போத, இயல் கொஞ்சம் உயர்ந்தவர்களை கவரும், இசை இன்னும் கொஞ்சம் தாழ்ந்தவர்களை கவரும், நாடகம் சாதாரண மக்களையும் கவர்ந்தது. அதனால நாடகம் அப்படி இப்படியாக படிப்படியாக உணர்ச்சி வகையிலும் இது உயர்ந்தது, அந்த அந்த எடுத்துக்கொண்ட பொருளை சொல்லுகின்ற வகையிலும் உயர்ந்தது. இந்த தமிழின் செல்வம், தமிழுக்குரிய செல்வமே இயல் இசை நாடகமாக பிரிந்து நிற்பது முத்தமிழ் என்று சொல்வது. அந்த முத்தமிழாக இருக்கின்ற அமைப்பையும் விளக்கிய கொள்கை சொல்வாம். இது ரொம்ப அருமையா என்னன்னா, சொக்கநாதர் இயலுக்கு செய்த உதவி என்ன, இசைக்கு செய்த உதவி என்ன, நாடகத்துக்கு செய்த உதவி என்ன, இதெல்லாம் கூட பிரிச்சு பார்க்கலாம். யாராவது ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில திருவிளையாடல் புராணம் விருப்ப பாடம் முதுகலைக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அருமை. எப்படி முத்தமிழாக இருந்து விளக்கினார், நக்கீரனுக்கு இலக்கணம் சொன்னார், கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்தப்படலாம். அப்போ இயல் இயல் இசை இசை என்ன இசை, பானபத்திரன் இசையோடு வாசிக்கிறான் தினமும், மழை காலத்தில் நின்று தரையில் நின்று வாசிச்சா அந்த தரையினுடைய அந்த குளிர்ச்சியினால தொண்டை கட்டும், அதனால் அவனுக்கு பலகை கொடுத்தார். பானனுக்கு பலகையிட்ட படலம், பலகையிட்ட படலம். அப்புறம் பானன் பாடும்போது அந்த அரசன் ஈழத்து பாடினுடைய பாட்டையே ரசித்தார், இது வேணும்னு தட்டினார். இவர் ஒரு இசை கலைஞராக போய் அந்த பானன் மனைவி பாடுகின்ற பொழுது எங்க அருமையாக அந்த மேகராக குறிஞ்சி எடுத்து அப்படி காட்டுற இந்த அந்தந்த பண்ணையும் காட்டுவாங்க. இன்னைக்கு நல்ல ஓதுவார் அப்படி காட்டுவாங்க. இப்ப மேகராக குறிஞ்சினா புலனிந்தும் பொறிகளைங்கன்னு இருக்கு. இந்த புலனிந்தும் பொறிகளைங்கிறது முழுமையா மேகராக குறிஞ்சாலும் கூட அதுல அந்த நான்கு தொடர்ல ஏதேன்னு ஒரு தொடர்ல அப்படி 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 காட்டினா, ஆஹா பார் மேகராக குறிஞ்சி சார், அதாடா மேகராக குறிஞ்சி அப்படிமாங்க. அது இசைஞருடைய பெருப்பு. அந்த மாதிரி அந்த பானபத்திரன் மனைவி அப்படி பாடும்போது அருமை அருமை அருமையின் கைதட்ட ஆரம்பிச்சுட்டார். எனவே இசை நாடகம் அவனை விட நாட முடியுமா, நாட முடியுமா? நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி, நீ எல்லாம் பகலதாண்ட ஆடுவே, அப்படி இல்லைன்னா ஒரு நாள் ஆத்திரி வேணா ஆடுவே, ஒன்பது நாளைக்கு தூங்குவேன். எங்க ஐயா பகலிரவா தூங்காம நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி, எங்க சார் கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்க, தில்லையுள் கூத்தனி அமெரிக்காவில் இருக்கனர் மக்கு தென்பாண்டி நாட்டானி. இப்படிலாம் பாருங்கள எப்படி சார் நீங்க மாண்டவ முயற்சிப்பாருங்க, அல்லற் பிறவி அறுப்பானி. அவன் தந்த சொத்துடா, அவங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓ என்று சொல்லற்கரியானி, சூப்பரானதுல கொட்டி இருக்க. ஆதலால் அப்ப முத்தமிழ் தமிழின் செல்வமாக எங்கள் பெருமான் எப்படி விளங்கினார், இயலாக இசையாக நாடகமாக இப்படி விளங்கிய கொள்கையெல்லாம் இப்ப சங்கத்தார் ஒருவராயிருந்து இயலும் மீண்டும். அதனாலதான் மதுரைக்கு போனா நீங்கெல்லாம் நீங்க போய் பாருங்க, எல்லாரும் பார்க்க கூடாதான். இல்ல மதுரை பெருமானை வளமா வரும்போது அப்படி வளமா வந்து அப்படி வரும்போது இந்த மூலையில ஒரு அஞ்சாறு படி ஏறணும், அது பலர் ஏற மாட்டாங்க, பிரகாரமா வந்துருவாங்க. ஏன்னா அங்கதான் சங்கப்பலகை அத பெருமான் அந்த நடுவில் இருந்து சிவலிங்க திருமேனி கொண்டு சுற்றி 48 புலவர்கள் போட்டு வச்சிருக்கு. ஏன்னு கேட்டா அந்த சங்க புலவரால் ஒருவராக அவர் இருந்தாருங்கிறதை காட்டுவதற்காக அந்த மூலை சொக்கநாதருடைய சன்னதியில இப்படி போய் நேரா வளமா இப்படி திரும்பி இந்த மூலையில கொஞ்சம் மேலே ஏறி பார்த்தோம்னா நடுவில் சொக்கநாதர் சுத்தி புலவர்களா இருப்பாங்க. அதை ஏறி இறங்காம இருக்கிறதுல ஏன்னா இந்த பிறவியில தான் இப்படி இருக்கும். ஆனா அந்த புலவருக்கெல்லாம் இணையெல்லாம் இந்த ஜென்மம் இல்லை, ஏழு ஏழு ஜென்மத்துக்கு முடியாது. என்னமோ இப்படி எல்லாம் புலவருக்கு புலவராயிருந்த பெருமானி என்று நம்ம அப்பர் சுவாமி பாடியிருக்காரு. நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிழிதருமிக்கு அருளினோன்கான். அருமையான பாட்டு. அங்க போற போக்குலயே பாருங்க, இருபதாம் நூற்றாண்டு பாட்டு ஞாபகத்துக்கு வந்துட்டது. அத பாட்டு நினைக்காத, நண்பாட்டு புலவனாய் நல்ல பாட்டுற. இலக்கண வரம்பு கடவாமலும், தமிழ்ச்சொல் மரபு கடாமலும், பண்பாடு கடாமலும் சொன்ன பாட்டு. அந்த நண்பாட்டு புலவனாய் எங்க சுவாமி சங்கம் ஏறி. அப்பங்க நற்கனக கிழி தருமிக்கு அருளி நோன்கான் தாண்டத்துல பண்ணர். இந்த வரி நினைவு வராம இருக்காது. இதுல ஏறி பெருமானே ஒரு கால இல்லையில நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிழி தருமி கருளி நோன்கான் திருமேன் இறுதி. நாங்கெல்லாம் என்ன புலவன் ஒண்ணும் இல்லப்பா, இங்க கால் வச்சதுனால ஏதேனும் ஒன்னு ரெண்டு அறிவு எங்களுக்கு வரும்படியா செய்ப்பா என்று சொல்லிவிட்டு அப்புறம் இறங்கி அப்படி வளமா வரும். அந்த மூளை வருமென்ற பொழுது தவறாமல், போன வாரம் கூட நண்பாட்டு அந்த வரி வராமல் இருக்க முடியுமா? நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிழி தருமிக்கு அருளினோன்கான் என்ற வரியோட வழிபாடு செய்யலாம். ஆகவே அப்படி தமிழின் செல்வமாக பெருமான் விளக்கியவர் சொல்லி சொல்வான். அப்புறம் வங்கிய சேகரன் ஒரு பாண்டியன், அவனுடைய காலம். அந்த காலத்துல ரொம்ப அருமையாக ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன அவன் நல்ல ஆட்சியெல்லாம் நடத்தினான். அப்ப அந்த பாண்டியனுக்கு இதுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை இந்த வரலாற்றுக்கு, அதனால அவன் காலம் என்று மட்டும் சொன்னார். காசியில நான்முகன் பிரம்மா, நான்முகன் இந்த நான்முகன்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமானா விளங்குது, நான்முகன் விளங்க மாட்டேங்குது. என்ன பண்றது, என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அவர் வந்து நான்கு முகம் இருக்குது. எனவே நான்கு முகம் இருந்ததுன்னு என்ன, நான்கு திசையில நான் திசை எத்தனை இருக்கு? நாலு திசை இருக்கு. முகம் எத்தனை இருக்கு? நாலு இருக்கு. அதனால ஒரே சமயத்தில் நான்கு திசையில் நடக்கிறதையும் பார்க்குற மாதிரி அவனுக்கு முகம் அப்படி கொடுத்தார். இன்னொன்று இருந்தது உயரவும் பார்க்கும்படியா, அது திமிருனால அமைஞ்சு போச்சு. அஞ்சு இருந்து மைனஸ் ஆகி நாலாச்சு இல்லைவா. இல்லைன்னா அவன் ஐமுகன் சொல்லணும், ஐமுகன் தான் சொல்லணும். ஆனா அது நான்முகன் ஆனது காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு முகம் பெருமானால் கிள்ளப்பட்டு பிரிஞ்சா பிறகு நான்முகன் ஆச்சு. அப்ப நான்கு திசையிலும் நான்கு முகமுடையவனாக இருக்கின்றவன் படைத்தன். அவர் என்ன செய்தாரா, தன் மனைவியாரோட கூட எல்லாம் சென்று காசிக்கு போய் நல்ல வேதம் எல்லாம் படிச்சாள். அவனுக்கு வேதான்னே பேர், நான்முகனுக்கு வேறொரு பெயர் வேதா என்று. வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக அவ்வளோ அழகு. அதனால்தான் முருகப்பெருமான் முன்னிலை போகும்போது கொஞ்சம் தலகணம் பிடிச்சு போக, அங்கே யார் போறதுன்னு சொல்லும்போது நான்முகன் என்று சொல்ல, இங்கே வாய்யா அப்படின்னு சொல்லி உமக்கு வேதம் வருமா என்று கேட்க, அருமையாய் வரும் அப்படின்னு சொல்ல, எங்கே சொல்லம் ஆரம்பிக்க, ஓம் என்று பிரணவன் சொல்லி ஆரம்பிக்கணும். ஓம்னு சொல்ல ஆரம்பித்த உடனே நிறுத்து அதன் பொருள் என்னன்னு. அப்பதான் தலை உண்மை எடுத்த எடுப்பில் வேதத்தில் பெரிய தலைமை தெரிஞ்சுற பிரணவம் எடுக்கும்போது சொல்லி தான் சொல்லணும். அது சொல்லும்போது அந்த பிரணவத்தை பொறுத்த இல்லையா என்னார், அங்கே யாரா இருக்கார் கொஞ்சம் உள்ளதில் எஞ்சிய வெள்ளி தெரியல் காண்க. அதனால அந்த ஐந்து இருக்கு பாருங்க, நான்முகன் அந்த கர்வம் வேதம் நல்லா படித்தோம். அதுக்கு ஏற்ப காசியில் போய் நல்ல ஒரு பத்து நாள் இங்கே கூட அருமையாக நடந்தது. நீங்க எல்லாம் அருமையா பார்த்துருக்க முடியும், நாங்கள் எங்க பார்க்க முடியல. அதனால வந்து இங்க சேயான்னு சொன்ன மாதிரி கூட வருந்தி எழுதியிருந்தேன். ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி ஒரு நாள் ஒதுக்கவும் முடியல. இங்க நடக்கிற நிகழ்ச்சியில வந்து வந்து குருமூர்த்தியை வணங்கி அதையும் பார்த்து போலாம். புன்சம்பந்தர் தன்னுடைய அப்பா எப்படி வேள்வி செய்தாரோ அது மாதிரி இருக்கிற வேள்வி, இதுக்கு மேல சொல்லல. ஞானசம்பந்தர் அப்பா எப்படி செய்தாருங்கிறத ஆண்டு காண்க. ஞானசம்பந்தருடைய தந்தையார் எப்படி வேள்வி செய்தாரோ அதே போல நல்ல பத்து நாள் மகிழ்ச்சி செய்த செய்து முடிச்சுட்டு கொஞ்ச நாள் பத்து நாள் இருந்த போது கங்கைக்கு நீராடுவதற்காக போலாம்னு போனான். போகும்போது நான்முகனுக்கு உரிய மனைவிய மனைவி வந்து ஒருத்தி யாருன்னா நம்ம நாமகள் தான், நாமகள். ஆனா இருந்த ரெண்டு பெண்களும் இருந்தாங்க. அந்த ரெண்டு பெண்ணும் இந்த நான்மகளும் இந்த மூன்று பேருமா நீராட போனாங்களாம். பொதுவா உயர்ந்த இடத்துல புண்ணிய நீர்ல நீராடுகின்ற பொழுது கணவனும் மனைவியுமான் சேர்ந்து நீராடணும். திருமணம்னு ஆயிட்டுதுன்னா அப்படி சொல்வதை வற்புறுத்துகின்ற இன்னொரு திருவிளையாடல் எது? சிவகாசியில் அப்படி கேட்டோம்னா இல்லாத வருந்திய வருத்தத்தை ஒரு திருவிளையாடல் கூறுகிறது, அது எது? அது நமக்கு நடந்து போச்சு, நடந்துட்டு ரொம்ப நாளைக்குமே நடந்து போனது, அது எது? சிவ சிவ இப்ப நான் மேல வினாலாம் கொடுத்துக்கிட்டு சிரமப்படுத்தல, அதை நாங்க கொடுக்கல, அவங்கதான் சொல்லிட்டாங்க, ஐயா இது மாதிரி நீங்க கேட்கறது ஒரு அஞ்சாறு வினா பத்து வினா இப்ப நம்ம இதுக்கு என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னோம்னா, நீ உங்களெல்லாம் கேட்க கூடாது, தப்பது, பையனா கேட்கறதுக்கு கிடையாது. மலையத்துவசனை அழைத்த படலம், ஒரு படலம் படிச்சிருக்கிறோம். ஏன் மலையத்துவசன்? இப்ப மலையத்துவசன் யார்? கடாதக பிராட்டியாருடைய தந்தையார். அந்த அம்மா பேர் என்ன? மேனை. அந்த மேனை வந்து தந்தையார் அந்த கடாதக பிராட்டியுடைய அப்பா இறந்துட்டாங்க. இந்த அம்மா ஆட்சி பிடிக்குது, ஆட்சிக்கு வந்துட்டு யாரு? அந்த கடாதக பிராட்டியார். சரிங்களா? அதான் கடாதக பிராட்டியார் திருவதார படலம்னு படிச்சோமா, அப்புறம் திருமண படலம், அப்புறம் தான் படிச்சோம். திருமண படலம், திருமண படலம் பண்ண உடனே இப்ப சொக்கநாதரே இப்ப மதுரையில் இருக்கிறார், எனவே எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அரசு யாற்றை கொடுத்துட்டு வந்த அம்மான்னு கேட்டா, என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அது அப்படியே காலில் வணங்கி பெருமானி இனி நீங்கள் தான் அரசுன்னு கொடுத்து, அப்படிலாம் பெண்பால் இருந்ததாக கேள்வி, அதனால அப்படிலாம் கொடுத்துட்டு. அப்ப அரசர் யார்? சொக்கநாதரே அரசர். சொக்கநாதர் மருமகன், இப்ப மாமா இல்லை, முன்னே இறந்துட்டாங்க எங்களை மலையத்துச பாண்டியன். இந்த மாமி இருக்கிறாங்க, சொன்னேன் அப்படி இல்லாதெல்லாம் சொன்னேன் முன்னே, அதான் ஒரு நாளாச்சு மறந்துட்டீங்க அல்லவா. மாமி இருந்தாங்க, மாமி ஒரு நாள் அப்படியே சுணக்கமாக இருந்தாங்க. இந்த மாப்பிள்ளை எங்கேயோ போகும்போது வரும்போது மாமியாவுக்கு முன்னால் மருமகனுக்கு முன்னால் மாமியெல்லாம் வரமாட்டாங்க, மாமியை மருமகன் அப்படிலாம் இருந்த காலம். பேசணும்னா கூட முக்கா கதவை அடைச்சிக்கிட்டு, என்ன பாப்பாவை அடிக்கடி அழைச்சி வந்துட்டு போங்க அப்படின்னு இதுவங்க சொல்ல, அவங்க இப்போ கவலைப்படாதீங்க மாமி நான் அடிக்கடி அழைச்சிட்டு வர்றேன் என்ற கதவுக்கு அந்த அவங்க சொல்ல, மாமனும் வருகணும் மாமியும் வருகணும் அப்படி தான் இருக்கு. அப்படி பேசுற பேச்சு, ஏன்னா இவங்க முன்னால் அவங்க முன்னால் நிற்கிறது எல்லாம் மரபு, அப்படி இப்படி மரபெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் அப்படிங்கும்போது இப்படி இப்படி போகிற போக்களை பார்த்துட்டார். பார்த்த உடனே யாரை கேட்கறது? மாமியை கேட்கறதா? மனைவியை தான் கேட்கணும். என்ன அம்மா வருத்தமாக இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லையே போய்ப்பா, என்னமோ சோறு இது போய் அங்கே, என்னம்மா என்னம்மா வந்து, ஒன்றும் இல்லைப்பா, என்ன வருத்தம், நல்லபடியாக நீங்களாம் இருக்கணும் அவ்வளோதான். இல்லைம்மா ஏதோம்மா ஒரு மாதிரி இருக்குங்க, ஒன்றும் இல்லைப்பா, இந்த கடலில் போய் நீராடணும்னு ஒரு ஆசை, ஆனால் நீராடணும்னா அவங்க இருந்தால் தானே. ஏன் அவங்க இல்லாட்டி ஏன்? அவங்க இருந்தால் அவங்க கையோடு கோத்து நீராடுவது திருமணான பெண்ணுக்கு வழக்கம். அப்படி எத்தனையோ நாள் ராமேஸ்வரம் போயிருக்கிறோம், அலகாபாத் போயிருக்கிறோம், ஏன் மானசரோவர் திருக்கையிலாயமே போயிருக்கிறோம். ஏன்னா திருக்கையிலாயமே மாப்பிள்ளை வரும்போது மாமனா போகக்கூடாதா? திரு போங்கல மானசரோவர், மானசரோவர் போயிருக்கிறோம். ஏமா அப்பா இருந்தா அப்பா கையை பிடிச்சிதான் நீங்க? ஆமடி அப்படிதான் பண்ணோம். அப்பா இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணேன், எங்கேயா நீராடும்போது தனியாக அவர் பாட்டுக்கு அலகாபாத் போயோ, அப்படி இல்லாமல் கூடுமான வரைக்கும் மனைவியோட கூட போய் நீராடணும். அப்படி கை கடைசியில் அந்த நீராடும்போது முதல் தரம் குளிக்கும்போது அப்படி கையை கோத்துட்டு குளிக்க முடியே என்னது? அப்படியாம்மா என்னது, உங்களுக்கு குளிக்கணும்னு ஆசையாக இருக்காம்மா? அப்படிலாம் இல்லை, இது ஞாபகம் வந்தது சொன்னேன். நேராக போச்சாங்க, இதெல்லாம் ஒலியும் ஒளியில் காட்டலாம் மாட்டான், நான் காட்டுறேன் போங்க, அதனால் நேராக அங்கே போச்சு. இப்படி நடத்தணும் அதை அங்கே போய் என்ன இப்படி அம்மா என்ன 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 இது அப்பா இறந்து போனாங்கிற வருத்தம் வந்ததா அம்மாவுக்கு? வலப என்ன நீ அம்மாவுக்கு வருத்தம் என்னன்னா நீ பட்டு கண்களுங்கிற என்ன இப்போ என்ன என்ன விஷயம் சொல்லு? இந்த மாதிரி அம்மாவுக்கு கடல்ல நீராடணுமா, அவங்க இருந்தாங்கன்னா கைகோத்து ஆடலாம், இப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தம் பாருங்க. அப்படியா மலையத்துசனி அழைத்த படலம் அதுக்காக அப்படின்னே சொல்லுங்க. நமக்கெல்லாம் மாப்பிள்ள வாய்க்கணும்னா சொக்கநாதர் மாதிரி வாய்க்கணும் வேண்டிங்க. மாமியா குறிப்பறிந்து ஏழு கடலையும் அழைச்சேன், அதனால மலையத்துசனி அழைத்து மாமி இன்னைக்காவது மகிழ்ச்சி எப்படி இருக்காங்க முகத்தை என்னது இன்னைக்கு அப்படியே 32 பல்லு தெரியுது எங்க அம்மாவுக்கு அடிக்கடி அப்படி இருக்கட்டும். மாமியா முகம் அப்படி இருக்கணும்னு நினைச்ச ஒரு மருமகன் சொக்கநாதர் அறுவை சிகிச்சை பண்றவர் இப்ப விலங்குகள். அதனால இப்ப வந்து கைகோத்து நீராடுதல் உண்டு என்பது ஆண்டு கண்டனம். மதுரை காண்டத்திலேயே மலையத்தூசன் நேரத்தில் ஏதாவது படலமோ என்னமோ ரொம்ப நாளாச்சது, அந்த படலத்திலேயே பார்த்தோம். எனவேதான் இந்த நான்முகன் என்ன பண்ணினான், இந்த நாமகள் இன்னும் ரெண்டு பேர் காதல போட்டுவீங்க சரிங்களா நாமகனுக்கு. ஆமா, நிரப்பிய வழி நாள் நன்னீர் ஆடுவான், நீராடுவதற்காக நினைத்த அந்த நான்முகன், நீ நீண்ட வீணை தன் அரப்பி செய்வாணி. யாரு ஒருத்தி? நாமகள், நம்ம கலைமகள். சாவித்திரி இன்னொரு பெண். இன்னொருத்த காயத்ரி. இந்த மூன்று பெண்களாம் நான்முகனுக்கு. எனவே இந்த மூன்று பெண்களோடு கூட நீராடுவதற்காக போனால் இப்ப தான் இடத்துல இருந்து அந்த போறதுக்கு இடத்தால ஒரு பல்லாங்கடியில் இருக்க மாட்டேன், கங்கை நீராட போகும்போது. நீங்க கங்கையில நீராடணும்னு சொன்ன திருவாவூர்தார் ஆதீனத்துக்கும் ஒரு மடம் இருக்குது காசியில, திருப்பனந்தாள் மடத்துக்கு இருக்குது. திருப்பனந்தாள் மடத்தில் இருக்கிறது கேதார்கட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கு. நீங்க விடிய காலம் 4 மணிக்கு நீராடணும்னு நினைச்சீங்கன்னா கூட குளிக்கலாம். ஏன்னா இங்க இருந்துன்னா இப்ப நம்ம தங்குற விடுதி அல்லது நம்முடைய பள்ளி தான், அவ்வளவுதான். டென்த் பள்ளி இருக்கு, அது பள்ளி தான், அவ்வளவுதான். எந்த 4 மணிக்கு கூட இங்க அங்கேயில நீராடலாம் அப்படி, அது கொஞ்சம் தொலைவு. அதனால கொஞ்சம் தொலைவாக இருந்துதான் இருக்கு. அப்படி தொலைவா இருக்கும்போது இப்படி அந்த 3 பேரும் வர, இந்த நான்முகன் வர கங்கைக்கு வந்தாங்களாம். வரும்போது என்னாச்சுன்னா, நானவார்குடலினாரம் மூவருள் நாவின் செல்வி வானவாரி எங்கும் விஞ்சை மாதரால் ஒருத்தி பாடும் காணவார் உள்ளம் போக்கி நின்ற. அவ கலைமகள் அல்லவா? யாரோ மேலே விண்வழியாக செல்லுகின்ற வித்யாதரர்கள் ஒருவர் நல்ல இசை பாடிட்டு போனாங்களுக்கு. இந்த அம்மா அந்த தன்னுடைய அந்த நான்முகன் போக இந்த 2 பேர் போக போகும்போது இசைன்னு சொன்ன அது யார் அப்படியே கொடுத்தவொடனே அந்த இது அடாராடாடா அருமையா நீலாம்பரியில வாசிக்கிறா விட்டுருக்குது. என்னால இசைக்க சொல்லி அந்த அம்மாவுக்கு எல்லாம் கலைகள்லாம் தெரியும். நீலாம்பரி அருமையா இருக்குன்னு கொஞ்சம் நின்றுட்டுது. ஆனா நான் தன்னுடைய கொண்ட கணவன் முன்ன போறார், இந்த 2 பெண்ணும் முன்ன போய்கிட்டே இருக்கு. போனா இது அப்படியே போன நின்று விட்டுது அந்த தண்ணி மறந்து. அங்க போனார், போன உடனே நீராடுவதற்கு உடனே அவர் எடுத்து அது முன்னால என்னென்ன அந்த மந்திரமெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு உடனே அந்த கை கோக்கும் போது, ஓ நாமகளா வள்ளியா சரி நமக்கு நேரம் ஆயிட்டு என்ன ரெண்டும் குளிச்சுட்டு குளிச்சு குளிச்சு கரையேறின போது இது பாவம் போனவுடனே என்னங்க நீங்க என்ன விட்டுட்டு நீங்க எப்படிங்க நீங்க என் பிழை அன்று அப்படின்ட்டு. அவ்வளவுதான், என் பிழை அன்று. கூட வந்தா யாரோட கூட வரணும்? முன்னால கணவன் போகும்போது இவை இவை அக்கம் பக்கத்து கடையிலேயே கண்ணு இருக்கிறது இருக்கப்படாதுன்னு சொல்லு திருவிழாப்பானோ அவ்வளவுதான் சொல்லலாம். கணவன் கூட போனா கணவன் கூட யார் நான் பெரியவங்களோட கூட சொல்லும்போது கூட சொல்றேன், ஒரு பெரியவங்க போனாமன்னா பெரியவங்களோட நாம கூட போகணுமே தவிர அவங்க நின்னா வேணா நிக்கலாம் தவிர இல்லைன்னா கூடவே போகணும். ஆனா பின்னால போகணும். நம்ம விட பெரியவங்க போகும்போது நம்மோடு அவங்களோட ஒத்து போக கூடாது, முன்னையும் போக கூடாது, பின்னால போகணும். எங்க யார் சொன்னா? யார் சொன்னா? 2வது கேள்வி இது. சிலப்பதிகாரம், இந்த அம்மா ஊரை எரிச்சுட்டு அப்படி இப்படி இப்படி இப்படியே கனல் எரியுது அப்படி போகுது. எங்க? மதுரையில மதுராபதி தெய்வம். அது வந்து இது இந்த கண்ணைக்கு உண்மை உணர்த்த வேண்டும். என்னெல்லாம் தான் இருக்கிற தெய்வம் அல்ல, அந்த மதுரைக்கே உரிய தெய்வம் அல்லவா, தனக்குரிய கடமை. 2வது பாண்டியன் இதுவரைக்கும் தவறாத நெறி தவறாதவன், தனக்குரிய கடமை அல்லவா. அதனால வந்தபோது கண்ணகி இதோ முன்னே போய் கொண்டிருக்கிறாள், இந்த தெய்வம் வந்தது, அதை போய் நிலப்படம் எடுத்த மாதிரி சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கார். நிலப்படம் எடுத்த மாதிரி என்னென்ன? முன்னிலையால் பின்னிலை தோன்றி. அந்த கற்பு கண்ணியினுடைய முன்னே வரலையா அந்த தெய்வம், பக்கத்திலையும் வரலையா, பின்னால வந்தது. ஏ தன்னினும் உயர்ந்தாள் கண்ணிக்கு உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும். ஒரு வினா கேட்டாலே போதுமே. குறைசால் பத்தினி உயர்ந்தோறியத்தல் என்பது சிலப்பதிகாரம் குறிக்கொண்டிருக்கமையை நும் புலமை தோன்ற விளக்குக என்று சொல்லிட்டா போச்சு. சிலப்பதிகாரம் முடிஞ்சு. நும் புலமை தோன்ற விளக்குக, புலமேனு இருந்தா தானே தோன்றாங்க, அவன்ட்டுதான் அதுவா. இதெல்லாம் பழைய மாதிரி கேள்வி இருக்கு. புலமை தோன்ற விளக்கு ஆமாங்க. அப்படின்னா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதுங்கள் இருந்து மல்லல் மா ஞாலத்து வாழ்வீர் இங்கன்னு வஞ்சி காண்டத்தில் முடிக்கிற வரைக்கும் ஒரேசால் பத்தினி உயர்ந்தோறியத்துதல் உண்மை என்பதை சிலப்பதிகாரம் விளக்கிய திறனை நும் புலமை தோன்ற விளக்குக. ஒரு எம்பில் தான் இது, ஒரு எம்பில் அல்லது பிஹெச்டி. புலமை தோன்ற விளக்குன்னு எங்க இதை படிக்கணும்? முன்னிலை எத்தனையோ செய்தி அதில் இது ஒண்ணு. முன்னிலையால் பின்னிலை தோன்றி, அந்த பத்தின தெய்வத்துக்கு முன்னே செல்லாமல் பின்னே சென்று சென்று கூப்பிடலாமா? கூப்பிடக்கூடாது. ஆனா எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டா, அந்த அம்மா போற போக்குல பின்னால போயிட்டே இருக்க அந்த அம்மா எங்கேயாவது இப்படி பார்க்கும்போது என்னம்மா என்ன எஞ்சிய வெள்ளி தெரியல காண்க. அது மாதிரி எனவே இந்த பின்னே போனா பின்ன போயிட்டே இருக்கும். இப்ப வந்தனால இப்படி சொன்ன உடனே என்ன என்ன விட்டுட்டு நீங்க குளிச்சுட்டீங்கன்னு, இல்ல நான் என் மேல பிழை இல்லைன்ட்டு, ஏன்னா நீ உடனே கூட வரவில்லை என்பது அர்த்தம். அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இத கேட்காம இருந்த நீங்கதான் ஒரு வரலாறு சொல்றார், அது பின்னால எண்ணணும். என்ன சரி சொல்லுவோம். நீ இன்னும் ஒரு 48 பிறவி பிறப்பதாக, மனித பிறவியே பிறப்பதாக. அம்மாளுக்கு ரொம்ப கவலை. மானுட பிறவிதான் அரிதறிது மானுடாய் பிறத்தில் இருந்து இருந்தாலும் 48 பிறவியா? ஏப்பா, எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான். பிறப்புங்கிறது ரொம்ப கடுமை அல்லவா? 48 பிறவியா அப்படின்னு சொல்லிட்டு பெருமானே மன்னிக்கணும், நான் என்ன பண்ணுவேன், நீங்க உங்களோட வரணும் வந்துதான் இருக்கு, ஆனால் இப்படி மறந்துட்டு என்ன மன்னிக்கணும் கேட்டுட்டான். சரி, உன்னுடைய வடிவாக இருக்கிற 48 எழுத்துக்கள் இருக்கு, அந்த 48 எழுத்துக்களாவது இந்த புலவராய் பிறக்கணும்னு சொல்லிட்டாராம். அப்போ அதுல வடமொழியில அந்த 48 எழுத்துக்கள்ல என்னது அப்படின்னா, அவங்களுக்கு காணாங்கிறது 4 வடிவம், நமக்கு காணா ஒண்ணுதான். அவங்களுக்கு கா 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 ஹா